முகமுள் மூன்றாவது பாகத்தின் இரண்டாவது அத்தியாயம். அன்புள்ள ராஜத்திற்கு, உன் கடிதம் வந்தது. எழுத என்ன இருக்கிறது என்றுதான் எழுதவில்லை. இத்தனை நாளாக வீடு வீடாக ஏறி சங்கீதம் சொல்லிக் கொடுக்கிறவன் விசேஷமாக எதை சொல்ல இருக்கிறது? பஸ்ஸுக்கு காத்திருப்பதும் நடப்பதுமாக கழிகிற நாளில் உன் மனதிற்கு பிடித்தமாக என்னத்தை சொல்லப் போகிறேன்? உனக்கு இன்னும் எழுதவில்லை. சுமார் 3 வாரமாக நான் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் பொது உறவு அதிகாரிக்கு உதவியாளனாக வேலை பார்த்து வருகிறேன். எதற்காக இந்த வேலை பார்க்கிறேன் என்று எனக்கே புரியவில்லை. ஒரு சின்ன பெண் என்னிடம் சங்கீதம் சொல்லிக்கொள்கிறது. நான் அதிகமாக அலைய வேண்டாம் என்று அந்த பெண்ணின் தகப்பனார் இந்த வேலையை எனக்கு வாங்கி கொடுத்து விட்டார். பெண்ணின் சிக்ஷையில் நான் தீவிரமாக இருக்க வேண்டும் என்று அவருக்கு ஆசை. ஆனால் 2 நாளாக அவர் வீட்டு பக்கமே நான் திரும்பவில்லை. மீண்டும் தொலைவில் புயலின் உருமல் போல் கேட்கிறது. சென்னை பத்திரிகைகளில் வானிலை அறிக்கைகள் தினமும் வருகின்றன. கடலில் புயல் உருவாகிறது என்பார்கள். 2-3 நாள் சொல்வார்கள். 4வது நாள் அது எங்கேயோ வடமேற்காக போய்விட்டது என்பார்கள். ஏன் இப்படி போகிறது என்று நான் பல தடவை யோசிப்பதுண்டு. 2-3 நாட்களாக என் உள் மனதில் இந்த யோசனை புகைந்து கொண்டே இருக்கிறது. நேற்று முற்பகலில் ஆஃபீஸில் இருந்தபோது திடீரென்று யாரோ வயதான அம்மாள் என்னை பார்க்க வந்திருப்பதாக ஆஃபீஸ் பையன் வந்து சொன்னான். ஆமாம், அந்த வயதான அம்மாள்தான் யமுனா. 3 மாத பசியில் அவள் 50 வயதை கடந்து விட்டார் போல் தான் இருக்கிறது. என்னை விட 10 வயது பெரியவள் என்று நினைக்கிறேன். ஆனால் 12 வயது பெரியவள் என்றுதான் எனக்கு அடிக்கடி தோன்றுகிறது. அதே மாதிரிதான் நேற்று அவளை ஜான்சி அநாத ஆசிரமத்தில் வேலைக்காரியாக வேலை தேடி கொடுத்த போது சொன்னேன். ஆனால் பார்க்கிறவர்கள் 50 வயது சொல்லுவார்கள். அதாவது உடலை பார்த்தால். முகத்தில் தெரியவில்லை. முகத்தில் தெரிந்தாலும் எனக்கு தெரியவில்லையோ என்னவோ. 6 மாதமாக தனியாக இருந்தாளாம். அம்மாவின் தொணத்தொணப்பு தாங்காமல் 3 மாதமாக பசியாக இருந்திருக்கிறாள். 2 நாள் முன் சென்னைக்கு வந்தாள். இன்று வேலை கிடைத்துவிட்டது. ஞாயிற்றுக்கிழமைகளில் என் அறைக்கு வருவாள். கடற்கரை ஓரமாக உள்ள ஊரில் வானிலை எதிர்பாராத ஏமாற்றங்களையும் நம்பிக்கைகளையும் கொடுக்கிற வழக்கம். ஆனால் யமுனா எதற்கும் அசையாதவள். அவள் உள்ளத்தில் புகுந்து என்ன இருக்கிறது அங்கு என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்று நானும் 8 வருஷமாக முயன்று வருகிறேன். முடியவில்லை. அவள் உள்ளத்தில் புகுந்து புரிந்து கொண்டு விட்டோம் என்று நினைக்கும் போது மீண்டும் சுவரில் ஒரு திட்டிவாசல் தெரிகிறது. அங்கே நுழைந்தால் அதுவும் கடைசி இல்லை என்று மீண்டும் ஒரு கதவு தென்படுகிறது. மீண்டும் அதில் போனால் மீண்டும் ஒரு கதவு. இது இவளிடம்தான் தோன்றுகிறதா, அல்லது எல்லோருக்கும் உள்ள பொதுவான அனுபவம் தானா? ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் முழுவதும் புரிந்து கொள்ள முடியாது என்ற நிலையா இது? என் சங்கீதத்தை பற்றி கேட்டிருக்கிறாய். ரங்கண்ணா கடைசியில் சொன்னபடிதான் அது பயன்பட்டு கொண்டிருக்கிறது. வெற்றிலை பெட்டி தூக்கும் சீடர்களும் வேஷ்டி தோய்க்கும் சீடர்களும் எனக்கு வேண்டாம். இந்த மாதிரி நான் வளர்வதை அவர் விரும்பவில்லை என்றே நினைக்கிறேன். இந்த சமயத்தில் நீ இங்கிருந்தால் எனக்கு மிகவும் பலமாக இருக்கும். ஆனால் பழக்கத்தாலோ நினைவின் மாறாமையினாலோ நீ எப்போதும் இங்கு இருப்பது போல்தான் எனக்கு அடிக்கடி தோன்றுகிறது. எனக்கு வேறு ஒன்றும் எழுத இல்லை. நமஸ்காரம், பாபு. கடிதத்தை கவரில் போட்டு ஒட்டி விலாசம் எழுதினான் பாபு. பார்த்ததும் என்ன நினைக்கப் போகிறானோ? ராஜம் இருந்தால் சௌகரியமாகத்தான் இருக்கும். இப்போது
மறுபடியும் அவ வந்துவிட்டாள். இனிமே உனக்கு கவலை இல்லை.
கவலை இல்லை என்றால்
எத்தனை நாள் மறுத்து கொண்டிருக்க முடியும்? எத்தனை நாள் தான் கதவை சாத்தி கொண்டிருக்க முடியும்? எண்ணத்திற்கும் வலு அதிகம். வேறு எங்கும் சிதறடிக்கப்படாமல் ஒரு முகமாக பாயும். எண்ணத்திற்கு பலம் அதிகம். ஒரு இடத்தில் குவிக்கப்பட்ட படைகளைப் போல, ஒரு புள்ளியில் குவிந்த வெயிலின் ஒளியைப் போல எதிர்ப்புகளை பொசுக்கிவிடும் அது.
அப்படியானால் நான் இன்னும் அதையே நினைத்து கொண்டிருக்கிறேன். இந்த உறவை அவளிடம் வேண்டி நான் இன்னும் ஏங்குகிறேன் என்று நினைக்கிறாயா நீ?
ஏன், நீ நினைக்கவில்லையா?
அப்படி நினைக்க என்ன இருக்கிறது? அவளுக்கு 38 இருக்கலாம். ஆனால் 50 வயது தான் அவளுக்கு உண்மையாக. பசி அவளை கொன்றுவிட்டது, வறுத்துவிட்டது. காய்ந்து போன எலுமிச்சம்பழம் நிழல் பட்டால் மீண்டும் நிறமும் பச்சையும் அடையாது.
இந்த தோற்றத்தை கண்டா நீ தளர்ந்து விட்டாய் என்று கேட்கிறேன்.
அவளே நான் மறுபடியும் அந்த பேச்சை எடுத்தால் சிரிப்பாள், என்னை வெறுக்கக்கூட வெறுப்பாள், என்ன இவ்வளவு மிருகமாக இருக்கிறானே என்று.
அப்படியானால் உனக்கு அந்த உறவில் அவளை நினைக்க முடியவில்லையா இப்போது?
முடியவில்லை. அண்ட முடியாத ஒரு புனிதத்தன்மையை வயது இன்னும் அவள் மீது ஏற்றி இருக்கிறது. இயற்கையிலேயே இந்த தனிமை அவளுக்கு உண்டு. அது இப்போது அதிகமாகிவிட்டது.
என்னால் அப்படி நினைக்க முடியாது போல் இருக்கிறது ராஜம்.
அப்படியானால் நீ அதிர்ஷ்டக்காரன்தான்.
அதிர்ஷ்டம் என்ன? இந்த புனிதத்தன்மையை நீ மதிக்கிறாயல்லவா, அதனால்தான்.
இந்த நிலையில் அவளை அந்த கண்ணுடன் பார்த்தால் காய்ந்து போயிருக்கிற சோல்ஜரை போல எனக்கு பேசக்கூட தைரியம் இராது. அந்த எண்ணத்தின் வாசலில் நிற்கக்கூட துணிவு வராது.
ரொம்ப வேடிக்கையான பதிலாக இருக்கிறதே.
வேடிக்கை என்ன, கற்பூர சம்படம் காலியாகி வெகு நாள் வரையில் மணக்கிறது. ஆனாலும் தற்போது சூன்யமாக இருப்பது உண்மைதானே.
பாபு, கடைசியில் என்ன தீர்மானம் செய்திருக்கிறாய்?
அப்பா அம்மாவை இங்கு வரவழைக்கப் போகிறேன்.
கல்யாணம்?
அனாவசியமான கேள்விகளெல்லாம் எதற்காக கேட்கிறாய் ராஜம்? அதை பற்றி இப்பொழுது என்ன?
உங்க அப்பா வந்தால், அம்மா வந்தால், யமுனா?
அவள் பாட்டுக்கு இருக்கட்டுமே.
அது சரி, அவள் வந்து ஒப்புக்கொண்டாள்?
ராஜம், நீயா பேசுகிறாய்?
நான் தான்.
நீ முட்டாள், இவ்வளவு சொல்லிவிட்டேனே நான். நீ இந்த மாதிரி பேசுகிறதே அநியாயம். உனக்கு மோட்டாத்தனம் வந்துவிட்டது. ரசமயமாக சொல்லாமல் சொல்லும் சூசகமாக பேசும் உன் ஆற்றல் எங்கே போய்விட்டது?
கோபித்துக் கொள்ளாதே, சும்மா கேட்டேன்.
நீ அவளை பார்த்தால் தெரியும், அவள் வாடித்தான் போய்விட்டாள். ஆனால் தலையில் வைத்து வைத்து உடல் சூடுபட்டு வாடிய உடல் வாடல் அல்லை. பூஜை அறையிலிருந்து உதிர்ந்த நிர்மால்யம். மறுநாள் காலை பூஜை அலமாரியை திறக்கும் போது உதிரும் வாடல். விளக்கு மாற்றாலோ காலாலோ தொட்டுவிட முடியாது. கடற்கரையில் அவள் உட்கார்ந்து அலையை பார்த்து கொண்டிருந்த தோற்றத்தின் எளிமையிலும் சோகத்திலும் ஒரு தெய்வத்தன்மை ஓலமிடுகிறது. யாரும் உணரவில்லையே என்றா? அந்த கோலத்தை அப்போது பார்க்கும்போது அப்பா காட்டிய தெய்வம் நினைவுக்கு வருகிறது.
சார், சார்
என்று குரல் கேட்டது. வீட்டுக்காரர் குரல் போல் இருந்தது.
தூங்கி போயிட்டீங்களான்னு நினைச்சேன். தபால்காரன் இன்னைக்கு இந்த லெட்டர் கீழே போட்டுட்டு போயிட்டானா? இப்பதான் சொன்னாங்க வீட்டுல
என்று ஒரு கடிதத்தை கொடுத்து விட்டு போனார் வீட்டுக்காரர். சங்குவின் கையெழுத்து மாதிரி இருந்தது. பிரித்தான் பாபு. என்ன அழகு, என்ன கோர்வை, என்ன ராயசம்.
சிரஞ்சீவி பாபுவுக்கு அநேக ஆசீர்வாதம்.
திடீரென்று இந்த கடிதம் எழுதக்கூட முடியாமல் எழுதுகிறேன். படுத்த படுக்கையில் எழுதுகிறேன். எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டார்கள். கோவில் வேலை என் கெட்ட காலம் போய்விட்டது. போய் 4 மாதமாகிவிட்டது. இங்கு வந்து 1 மாசமாகிறது.
பாபு மேலே பார்த்தான். திருச்சி ஆஸ்பத்திரி விலாசம் எழுதியிருந்தது.
ஆஸ்பத்திரியிலா இருக்கிறான் சங்கு?
1 மாசமாகிறது. ஆஸ்பத்திரியில் 20 நாளாக படுத்த படுக்கையாக கிடக்கிறேன். என் சம்சாரத்துக்கு 3 கடிதாசி எழுதிவிட்டேன். பதிலில்லை. இந்த மாதிரி ராட்சச குடும்பத்தில் சம்பந்தம் பண்ணாதே பண்ணாதே என்று சித்தப்பா சொன்னதை கேட்காமல் செய்த பாவத்தை இப்போது அனுபவிக்கிறோம். புருஷன் மாப்பிள்ளை பொல்லாதவனாக இருக்கலாம், ஆனால் இப்படி தெருவில் விடக்கூடிய நிலைமைக்கு நான் என்ன செய்துவிட்டேன்? இன்ஜெக்ஷன் 16 போட வேண்டும் என்கிறார் டாக்டர். ஒவ்வொன்றும் 4 ரூபாய் ஆகுமாம். ஆஸ்பத்திரியில் போட மாட்டார்களாம். நான் எங்கே போவேன் இவ்வளவு ரூபாய்க்கு? என் சம்சாரத்தின் வீட்டில் கை கொடுக்க மாட்டார்கள். ஓவல்டினும் ஆரஞ்சும் சாப்பிட்டால் தேரும் என்கிறார் டாக்டர். நீ எப்படியாவது 50 ரூபாய் கடிதம் கண்டவுடன் அனுப்ப வேண்டும். தந்தி மாதிரி பாவித்து அனுப்ப வேண்டும். உன்னைத்தான் நம்பியிருக்கிறேன். இந்த உலகத்தில் யாரும் இல்லை எனக்கு. அம்மா சீர்காழியில் ஒரு பெரிய மனுஷர் வீட்டில் சமைத்து போட்டு கொண்டிருக்கிறாள். அவளுக்கு எப்படி எழுதுவது என்று புரியவில்லை. நீ எப்படியாவது அனுப்பு. எழுந்து வந்து சில நாளைக்கெல்லாம் அனுப்பிவிடுகிறேன். உடம்பில் ரத்தம் முறிந்து விட்டது என்கிறார் டாக்டர். மார்பு அடிக்கடி அடைத்துக் கொள்கிறது. சர்வேஸ்வரன் தான் உன் மூலமாக என்னை காப்பாற்ற வேண்டும். இந்த சமயத்தில் என்னை கைவிட்டு விடாதே. எனக்கு எழுதக்கூட முடியவில்லை. நாளை சனிக்கிழமை, நாளை மறுநாள் தபால் வராது. திங்கட்கிழமை எதிர்பார்க்கிறேன். இந்த மருந்துகள் இல்லாவிட்டால் நான் பிழைப்பது கூட சிரமமாயிருக்கும் போலிருக்கிறது. உடம்பு சரியானதும் நான் வேலையை பற்றி யோசிக்க வேண்டும். ஆசீர்வாதம், சங்கு.
கடிதத்தை படிக்கும்போது கண்ணில் நீர் துளித்து விட்டது அவனுக்கு. காட்டாள் மாதிரி இருப்பான் சங்கு. இப்படி படுத்த படுக்கையாக விழும்படி என்ன நேர்ந்து விட்டது? 3 கடிதம் போட்டுமா அவன் மனைவி அவன் வந்து பார்க்கவில்லை? அந்த குடும்பமே நெஞ்சு அழுத்தத்திற்கு பெயர் போனதுதான். இவன் மீது கோபமாக கூட இருக்கும். வாயில் வந்தபடி வாசலில் நின்று மாமனாரை திட்டுவானாம் சங்கு. அந்த கோபமா? ஏதா இருந்தாலும் இந்த சமயத்தில் அரக்கர்கள் கூட கைவிட்டு விடுவார்களா என்ன? என்ன சீக்கு இவனுக்கு? சங்குவுக்கு கூட இந்த மாதிரி ஒரு நிலை வர முடியும்? சந்தோஷமும் உல்லாசமும் நிறைந்த மனம் அது. எதையும் லட்சியம் பண்ணாதவன். குறும்பும் முரட்டுத்தனமும் கோபமும் நிறைந்தவன். கணக்கில் புலி. யாரா இருந்தாலும் கூலிங் கண்ணாடியை போட்டுக்கொண்டு தலையை நிமிர்த்தி நேராக முகத்தை பார்த்துத்தான் பேசுவான். பயம், கூச்சம் இவைகள் என்னவென்றே தெரியாதவன். இவனா மரணத்தை நினைக்கிறான் இப்போது? அதற்குள்ளாகவா? அப்படி என்ன வாழ்ந்து அடிபட்டு சளைத்து விட்டான்? ஆஸ்பத்திரியில் கிடந்து உதவியில்லாமல் தவிப்பனை வந்து பார்க்க கூட மறுக்கும்படியாக அப்படி என்ன குற்றம் செய்து விட்டான் இவன்? என்னடா கொடுமை இது! விடுமுறைக்கு விடுமுறை அவன் தஞ்சாவூருக்கு வந்த அல்லது தான் போய் அவனோடு 1 மாதம் இருந்து கழித்த நாட்களும் நினைவுக்கு வந்தன பாபுவுக்கு. கடை முழுக்கின் போது மாயவரம் தெருக்களும் 6 வெறும் தலையாகத்தான் தெரியும். கொடை ராட்டினமும் தொட்டில் ராட்டினமும் வந்திருந்தன. உற்சவ காசு என்று எங்கிருந்தோ வந்த உறவினர்கள் 2 அணாவும் 1 அணவுமாக கொடுத்து தலைக்கு 2 ரூபாய் சேர்த்திருந்தது. அவ்வளவையும் 1 அணா சில்லறையாக மாற்றினான் சங்கு. பாபுவையும் அழைத்து கொண்டு 60 தடவை கொடை ராட்டினமும் 60 தடவை தொட்டில் ராட்டினமும் சுற்றினான். மீதி 2 அணாவுக்கு பப்பர்மிட்டும் பட்டாணி கடலையும். இப்போது நினைத்தால் கூட வயிற்றை கலக்குகிறது. சங்கு அனுபவிக்கிறது, விளையாடுகிறது, எல்லாமே தனி. குதிரையை விட்டு இறங்காமலேயே கால் காலானாவாக கொடுத்து மாலையிலிருந்து ராத்திரி 10 மணி வரை சுற்றினார்கள் இருவரும். மறுநாள் மாலையில் அதே மாதிரி தொட்டில் ராட்டினம். அந்த சங்குவா ஆஸ்பத்திரியில் கவனிப்பார் என்று தவிக்கிறான். இவ்வளவு சந்தோஷமும் துணிவும் நிறைந்தவனை மடக்கி படுக்கையில் போட்டு பயக்குரல் எழுப்பும்படியாக செய்தது எது? செவ்வாய்க்கிழமை எதிர்பார்க்கிறானாம். பணத்திற்கு எங்கே போவது? கையில் இருந்த ரூபாயில் 3/4 யமுனாவுக்கு புடவைகள், படுக்கை, செருப்பு இப்படியே செலவழிந்து விட்டது. மணிப்பர்சை எடுத்து கொட்டினான். 12 ரூபாய் சொச்சம். இன்னும் 6 நாள் ஓட்டியாக வேண்டும். முதல் தேதியன்று 28 நாள் சம்பளம் வரும். அதற்கு முன் பணத்திற்கு எங்கே போகிறது? அம்மா சொல்வது இப்போதுதான் தெரிகிறது. தபால் ஆபீஸில் 10 ரூபாயாவது என்னுடையதில்லை என்று போட்டு வை என்று அவள் சொல்லாத நாள் இல்லை. என்னுடையது இல்லை என்று சொல்ல தயார்தான். பணம் இருந்தால் அல்லவா சொல்ல? பத்மாசினி அம்மாள் சொன்னது கூட நினைவுக்கு வருகிறது. அவள் வாய்க்கு என்ன போடுவது? அவசர செலவு வரும், மிச்சப்படுத்தி வையுங்கள் என்று சொல்லி ஒரு பொழுது ஆகவில்லை, வந்துவிட்டது. சாயங்காலமே யமுனாவுக்கு அறையை காண்பிப்பதற்காக வந்தபோது இந்த கடுதாசை கொடுத்திருந்தார்களானால் அப்போது மட்டும் என்ன? யமுனாவுக்கு செலவானது 1 7, 1 9, 1 4 3/4, 1 6, 34 1/2 ரூபாய்தானே. அதுவும் இல்லாமல் அவளுக்கு முக்கிய செலவில்லையா? அதெல்லாம் எங்கே போகிறது இப்போது? பெல்ஸ் ரோடில் போய் கேட்கலாமா? வேலைத்தான் தேடித்தந்தார், கடன் வேறா? வேலை நமக்காக கேட்கவில்லையே. கடன் என்ன? முதல் தேதி இன்னும் 6 நாள் இருக்கிறது, கொடுத்து விடுகிறோம். இந்த மாசத்து சம்பளத்தை வாங்கிக் கொள்ளாமல் இருந்து விடுகிறது. சங்குவின் முகத்திற்கு சோர்வு தாழ முடியுமா? தொய்வும் வருத்தமும் அவனால் பட முடியுமா? அவன் இப்படி எழுதுவதென்றால், அவன் குரல் இப்படி கம்முவதென்றால் உலகத்திலேயே ஏதோ பயங்கரமாக நடந்து கொண்டிருக்க வேண்டும். காலையில் பெல்ஸ் ரோடுக்கு போன போது சட்டென்று 50 ரூபாயை எடுத்து கொடுத்து விட்டார் அவர்.
பணத்தை அனுப்பி நான் வந்து ஏதாவது செய்ய வேண்டுமா என்று கேட்டு கடிதமும் எழுதிவிட்டு ஆபீஸுக்கு புறப்பட்டான் பாபு. பிற்பகல் இடைவேளையில் ஒரு சைக்கிள் ரிக்ஷாவில் ஏறிக்கொண்டு ஜான்சி ஆசிரமத்திற்குள் நுழைந்தபோது பள்ளிக்கூட தோட்டத்து மரங்களின் நிழல்களில் கும்பல் கும்பலாக குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருந்தன. யுவதிகளும் சிறுமிகளும் அங்கும் இங்கும் அமர்ந்து பேசியும் படித்தும் பொழுதுபோக்கிக் கொண்டிருந்தார்கள். வெயில் உடலை அயர அடித்தது. ஆபீஸ் படியேறினான் அவன். யமுனாவாது ஒரு ஃபைலை தூக்கிக் கொண்டு உள்ளே மேஜையை நோக்கி சென்று கொண்டிருந்தாள். நேற்று வாங்கி கொடுத்த புடவைதான். பாபுவை பார்த்துவிட்டு ஒரு பெண், வாத்தியாரம்மாள் போலிருக்கிறது, யாரை பார்க்க வேண்டும் என்று விசாரித்தாள். பத்மாசினி அம்மாளை. ஒரு நிமிஷத்தில் பத்மாசினி அம்மாள் வந்தாள். காலமே வந்துவிட்டாள் யமுனா. பிரசிடெண்ட்டும் பார்த்தார், அவருக்கும் திருப்தி. ஞானம். ஏனம்மா என்று ஒரு பெண் ஓடி வந்தது. யமுனா அக்காவா கூப்பிட? அதற்குள் யமுனா அக்கா ஆகிவிட்டாளா? யமுனா வந்தாள். பாபுவை பார்த்து புன்சிரிப்பு அவள் முகத்தில் தவழ்ந்தது. வினோதமான புன்முறுவல் போலிருந்தது. நிச்சயமும் நிறைவும் ஒளிவிட்ட புன்முறுவல், கிண்டலும் குறும்பும் மறைந்த புன்முறுவல். பிறந்தது முதல் இன்றுதான் இந்த மாதிரி இப்படி ஒரு புன்முறுவல் பூத்தாளோ என்னமோ. இடம் பிடிச்சிருக்கா யமுனா? அதுக்குள்ளேயும் பிடிச்சு போயிடுமா என்றாள் பத்மாசினி. பார்த்த உடனே பிடிச்சு போச்சுமா, இருட்ட பின்னாடியே விட்டு விட்டு வந்தா போல இருந்தது. ஓ, உங்கள் யமுனா நன்றாக பேசக்கூட பேசுகிறாள் என்று ஆங்கிலத்திற்கு மாறிவிட்டாள் பத்மாசினி. உண்மையை சொல்கிற போது வார்த்தைகளும் அப்படி அமைகிறது. அவள் பொறுப்பா என்ன அதற்கு? உணர்ந்ததை சொல்லியிருக்கிறாள் என்றான் பாபு. நன்றாக கவனித்தீர்கள் அவள் சொன்னதை? கவனித்தேன். ரொம்ப வேகத்தோடு வந்த வார்த்தைகள் இல்லை? ஆமாம், நீங்கள் சொல்கிறது போல நல்ல உணர்ச்சியும் உண்மையும் சொல்லும் வார்த்தைகள்தான். சொல்லில் நயமில்லாவிட்டாலும் தாக்குதல் இருக்கிறது. புத்திசாலிதான். அதுக்குள்ளேயும் பிடிச்சதுன்னு சொல்லிவிடாதே. வேலை அதிகமாக ஆக அலுப்பு வந்தாலும் வரும். இருந்து பார்த்து சொல்லு. எனக்கு என் இடம் தெரியும், வரம்பு தெரியும். நான் அழுத்துக்கவும் குறைபடவும் என்ன இருக்கப் போகிறது என்றாள் யமுனா பத்மாசினியிடம். மரியாதையும் கௌரவ புத்தியும் அடக்கமும் அவள் குரலில் தொனித்தன. நின்று கொண்டே பேசினாள். நீங்கள்தான் அவளுக்கு வேண்டியதை வாங்கி கொடுத்து தயார் செய்து அனுப்பியதாக சொன்னாள். நல்லதுதான். இதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோமா? இனிமேல் நீங்கள் இது மாதிரியெல்லாம் செய்யாதீர்கள். நானும் கொஞ்சம் செய்ய இடம் வையுங்கள். அதெல்லாம் ஒன்றுமில்லை. நான் ஸ்டேஷன் மாஸ்டர் மாதிரி வண்டியை கிளப்பி விட்டுவிடுவேன். நடத்துகிறது செலுத்துகிறது எல்லாம் நீங்கள்தான். உங்களுக்கு எப்படி நன்றி கூறுகிறது என்று கூட எனக்கு தெரியவில்லை. ஏதோ கடமை செய்கிறார்கள் என்று நினைப்பவன் பேசுகிற தோரணையில் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இப்போது என்ன இடைவேளை ஆஃபீஸில்? ஆமாம். 2 மணி வரையிலா? ஆமாம், எங்களுக்கும் 2 மணி வரையில்தான். கவலைப்படாதீர்கள், நான் பார்த்துக்கொள்கிறேன். எனக்கு எதற்கு கவலை? கவலையே வேண்டாம் என்று எழுந்தாள் பத்மாசினி. பாபுவும் எழுந்தான். நீங்கள் வேண்டுமானால் ஏதாவது சொல்கிறதானால் சொல்லிவிட்டு போங்கள் என்று ஆங்கிலத்திற்கு மாறிக்கொண்டாள் அவள். நான் இன்னும் காபி சாப்பிடவில்லை, போகிறேன். நீங்கள் இருந்து பேசிவிட்டு போகலாம். நான் என்ன சொல்ல இருக்கிறது? அப்படி இல்லை, புது இடம், மனிதர்கள் புதிது, வாழ்க்கையே புதிது, என்னமோ போலிருக்கும். சின்ன குழந்தையை முதலில் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டு வருகிறார் போலத்தான் இதுவும். இருந்து 4 வார்த்தை சொல்லிவிட்டு போங்கள். 50 வருஷமாக குடும்ப நண்பர்கள் நீங்கள். வாழ்வு தாழ்வெல்லாம் பார்த்திருக்கிறீர்கள் நீங்கள். சொல்லுங்கள், பொம்மநாட்டிகள் முழுக்க முழுக்க புழங்கும் இடம் இது. 10,000 ஆண்கள் ஓசைப்படாமல் சந்தடியில்லாமல் காரியம் பார்ப்பார்கள். இங்கே கொஞ்சம் அரசியல் எல்லாம் இருக்கும். ஆற்றமாட்டாதவர்கள் தன் சொத்தை ஏதோ கொண்டு போவதற்கு வந்துவிட்டார் போல நினைக்கிறவர்கள் எல்லாம் இருப்பார்கள். எங்கேயும் இருக்கிறது தான். அதெல்லாம் சட்டை செய்யப்படாது. தைரியம், நேர்மை, உண்மை, கண்டிப்பு எல்லாம் இருந்தால்தான் தேவலை. 2 நாள் பசியார சாப்பிடுகிற போது சொர்க்கத்திற்கு வந்துவிட்டார் போல் இருக்கும். பசியாரி நிலைமைகள் நடப்புகள் எல்லாம் தெரிந்து கொள்கிற போது மனசுக்கு என்னமோ போலிருந்தாலும் இருக்கும். மனசு கொஞ்சம் களைக்கும். அதனால்தான் சொல்கிறேன். நீங்கள் பொது உறவு அதிகாரியாச்சே, இதெல்லாம் தெரிந்து கொண்டிருப்பீர்களே, அனுபவம் இருக்குமே. தைரியமாக 2 வார்த்தை சொல்லிவிட்டு போங்கள். நான் வரட்டுமா? மன்னிக்க வேண்டும், ஞாயிற்றுக்கிழமை வர சொல்லுகிறேன். அவள் இஷ்டப்பட்டால் போகலாம். வரட்டுமா? சரி, நமஸ்காரம் யமுனா. இந்த மாதிரி ஒரு மனுஷி கோடியில் ஒருத்தர் கூட கிடைக்க மாட்டாள். உன்கிட்ட நான் பயம் இல்லாமல் நிம்மதியாக இருக்கா போல இவங்க கிட்டவும் இருக்க முடிகிறது எனக்கு. பாபு இந்த பேச்சை கேட்டு பதில் சொல்ல தெரியாமல் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அரை மணிகள் அடிக்கத் தொடங்கின. மணி 1:30? ஆமாம். பொம்மநாட்டு ராஜ்யம் இங்கே. பொறாமைகள் இருக்கலாம், தைரியமாக இருக்க சொல்றா பத்மாசினி அம்மா. தைரியத்துக்கு என்ன பஞ்சம் இங்கே என்று சிரித்தாள் யமுனா. வகுப்புக்குள் போகும் ஒரு வழி மாதிரி அந்த ஹால் அமைந்திருந்தது. தாழ்வாரம் இருந்தாலும் பெண்களும் ஆசிரியைகளும் அதன் வழியாகத்தான் வரலானார்கள். 2 வாத்தியார் அம்மாக்கள் இவர்கள் இருவரையும் பார்த்து லேசாக புன்னகை போத்து கொண்டே போனார்கள். அப்ப நான் வரட்டுமா?
சரி.
நீ எப்போ வருவ?
ஞாயிற்றுக்கிழமைதான்.
பாபு வெளியே வந்தான். மதராஸில் கூட பிறர் என்ன செய்கிறார்கள் என்று பார்க்கிறவர்களும் இருப்பார்கள் போலிருக்கிறது. 4-5 வாத்தியார் அம்மாக்கள் பார்க்கிற பார்வை இந்த சந்தேகத்தை எழுப்பிற்று. மதராஸ் என்ன, மனிதர்கள்தானே என்று பதில் சொல்லிக்கொண்டே ரிக்ஷாவில் ஏறிக்கொண்டான் பாபு. ஒரு நாளைப் போல இன்னொரு நாள் எப்படி இருக்கும்? திங்கட்கிழமை, செவ்வாய், புதன், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வடிவம் இருக்கத்தான் இருக்கிறது. ஊரும் வீதிகளும் மனிதர்களும் தெருக்களும் அப்படியே தான் இருக்கிறார்களோ என்னமோ. ஆனால் இந்த ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு உருவம், அடையாளம் கண்டுபிடிக்கக்கூடிய தனித்தன்மை இருக்கிறது. திங்கள், செவ்வாய் என்ற பெயர் மாறாமல் முந்தாமல் ஒன்றன்பின் ஒன்றாக வருகிறதிலிருந்தே இந்த தனித்தன்மை விளங்கத்தான் விளங்குகிறது. 1000 ஆண்டுகளாக இந்த வரிசை கலையாமல் வருகிற கட்டுப்பாடு இந்த நாட்களுக்கு இருக்கும் அதிசயத்தை நினைத்து பார்க்கிற போதே ஒரு நம்பிக்கையும் அவநம்பிக்கையும் தைரியமும் அச்சமும் கனவுகள் பலிக்கிற ஆசையும் பலிக்காத நிராசையும் சேர்ந்து சேர்ந்து வருகின்றனவே. 1000 ஆண்டுகளாக இந்த கிழமைகள் நகர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. அப்படியானால் கேடு தட்டித்தான் இருக்க வேண்டும். இவ்வடி மெல்ல மெல்ல ஊறும் அந்த போக்கை பார்க்கும்போது கிழக்கிழமைகள்தான் என்றுதான் தோன்றுகிறது. திங்களன்று ஆரம்பித்த கீர்த்தனம் செவ்வாயன்று முடிந்துவிட்டது. அந்த பெண் புதன்கிழமையன்று பிசகு ஒன்று விடாமல் உதவும் படிகளையும் ஒதுக்கல்களுமாக 10 தடவையாவது பாடி அற்றுப்படியானது போல ராகபாவமும் கசிய பாடிவிட்டது. அசாதாரண புத்திதான். சங்கீதம் இப்படி எல்லோருக்கும் சாநித்தியம் கிடைத்து விடுகிறதா? எத்தனை வருஷமாக மண்டையை உடைத்துக் கொள்கிறார்கள். ஒரு சாயை குரலில் வந்து தேங்க என்ன தவம் கிடைக்க வேண்டியிருக்கிறது? எத்தனை நாள் மனதிற்குள் சிந்தனை செய்து செய்து வா வா என்று தொழுது ஏங்க வேண்டியிருக்கிறது? இந்த பெண் எப்படி ஒரு கையெட்டில் லாவுவது போல தேனையும் மலரையும் பற்றிவிடுகிறாள்? புதன்கிழமை 4 தடவை திருப்பி திருப்பி அந்த கன்னட கவுளை கீர்த்தனத்தை பாடச் சொல்லி கேட்டபோது பிரமிப்பாகத்தானே இருந்தது. என்ன லாகவம், என்ன குழைவு! சாரீரத்தில் கமகங்களை இப்படி அழுத்தமாகவும் அதே சமயம் குழைவு குன்றாமலும் பிடிப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அழுத்தம் இருந்தால் சிறு வளைவுகள் கூராகிவிடும். குழையும் வளைவு இருந்தால் அழுத்தம் குறைகிற வழக்கம். இந்த இரண்டையும் எப்படி குரலில் கொண்டு வர முடிகிறது இந்த சின்ன குட்டிக்கு? வியாழக்கிழமை பாடும்போது இன்னும் முழுமையுடன் பாடிவிட்டது. அது எத்தனை நாள்தான் கடத்துகிறது? நாள் மெல்ல மெல்ல போகிறது. அவள் இரட்டை கட்டி பறக்கிறாள். வேறு கீர்த்தனம் ஆரம்பித்து அதுவும் நெருடானதாக ஆரம்பித்தால் பல்லவி அனுபல்லவி சரணம் என்று இன்று முடிந்துவிட்டது. நாள்தான் மெல்ல மெல்ல போய்கொண்டிருக்கிறது. மெல்லவா போகின்றன இந்த கிழமைகள். தினமும் இந்த மாதிரி ஒரு நினைவு தோன்றுவானேன்? என்றும் போகிற வேகம்தானே இது? நான் ஏன் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறேன்? உள்ளம் அலையில் ஏறி மிதக்கிறது. உடல் உள்ளம் எல்லாம் லேசாக தவழ்கின்றன. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, இன்றோடு 6 சர்வீஸ் ஆகிவிட்டதா? பயிலை தூக்கி கொண்டு போனதே விசித்திரமாகத்தான் இருந்தது. நீ இந்த மாதிரி சேவகம் பார்க்கும் நிலையை பற்றி என்றாவது கனவு கண்டதுண்டா? பாவாடையை கட்டிக்கொண்டு குதித்து குதித்து ஓடின வயதில் கல்யாணமாகியிருந்தால் 18 வயதில் ஒரு பெண் இருப்பாள். அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும். டன் டன் என்று கீழே மணிச்சத்தம் கேட்டது. பெட்ரோமாக்ஸ் விளக்கின் ஒளி ஜன்னல் கதவில் ஊர்ந்து மறைந்தது. ஐஸ்கிரீம்காரன். ஒரு நாள் பார்த்தார் போல ராத்திரி 11 மணிக்குத்தான் வருகிற வழக்கம் இவன். இன்னும் 1 மாசம் போனால் குளிர் ஆரம்பித்துவிடும். விடிந்தால் ஞாயிற்றுக்கிழமை 9 மணி சோறு இல்லை. இட்லியோ பொங்கலோ தின்னலாம். இஷ்டப்படி பகல் சோறு தின்ன முடியும். மேலே மாறி மாறி வந்த நினைவுகளுக்கு அடியில் பேகடை ராகம் கமகங்களும் பாய்ச்சல்களுமாக தானே பாடிக்கொண்டிருந்தது. ரங்கண்ணா பேகடை ராகத்தில் இருக்கிற கீர்த்தனங்கள் கிருதிகள் எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்து விட்டார். எத்தனை தினுசுகள், எத்தனை உயிர்கள், எத்தனை உருவங்கள் அதற்கு! ஸ்வரங்களை தொட்டும் தொடாததுமாக எத்தனை போக்குகள்! அண்ணா பாடும்போது எப்படி அந்த உருவங்களெல்லாம் வந்து நிற்கும்! இதையெல்லாம் கச்சேரியில் பாட நேரமேது! 3 மணிக்குள் 4 ராகம் 10 பாட்டு 4 துக்கடா 1 பல்லவி, இப்படி வாரப்பத்திரிகை மாதிரி நடக்கிற கச்சேரியில் பேகடை ராகம் தன் முழு வடிவத்தையும் வெளியிட நேரமேது! அண்ணா அதற்குத்தான் கச்சேரி வேண்டாம் என்று சொன்னாரா? ஆத்மானந்தத்தில் தவிர வேறு எப்படி இந்த பேரின்பத்தை காண முடியும்? இவ்வளவு அழகாக இருக்கிறதே, 4 பேர் கேட்டால் என்ன? எல்லோரும் அதன் வடிவத்தை காணக்கூடாதா? அது உன் வேலை இல்லை, யாருக்காவது சொல்லு. அவர்கள் தாங்கள் கற்றுக்கொண்டதையும் ஜனங்களுக்கு காட்டி மகிழட்டும். அண்ணா எதற்காக என்னை மாத்திரம் இப்படி கட்டி போட்டு விட்டார்? கிழவி எப்படி இருக்கிறாளோ, நாளைக்கு கடிதம் கிடைக்கும். எப்படி தனியாக அவளுக்கு இருக்க முடிகிறது? கும்பகோணத்தில் யாரும் இல்லை. ரங்கண்ணா, பாட்டி, ராஜம், யமுனா, இவள் இங்கு எதற்காக வந்திருக்கிறாள்? நாளை காலையில் வர வேண்டும். என்ன வாழ்வு இது! பருவம், வாழ்வு எல்லாவற்றையும் போக விட்டுவிட்டு இந்த கடுதாசி தூக்குகிற வேலையா? ஞாயிற்றுக்கிழமை அவள் எதற்காக இங்கு வர வேண்டும்? வந்தால் சை, வயது யாரையும் புனிதமாக்கி விடுகிறது. ஏன் இங்கு வர வேண்டும்? பத்மாசினி அம்மா கிட்ட இருக்கிற போது ஒரு நிம்மதி ஏற்படுகிறது. உங்ககிட்ட இருக்கிற மாதிரி நான் அவ்வளவு நல்லவனா? இந்த நம்பிக்கையை பாதுகாக்கக்கூடியவனா? கடல் ஹோவென்று தொலைவில் இறைந்து கொண்டிருந்தது. அதை கேட்க கேட்க கண் அயர்ந்தது. மின்சார மோட்டாரின் நாதத்தைப் போல புலன்களை அயர்த்தி உறங்கச் செய்தது அந்த தேயா மாறாத ஓசை. வெயில் முகத்தில் அடிக்கிற போதுதான் எழுந்தான் பாபு. பல்லை தேய்த்து ஹோட்டலில் வயிறு நிறைய தின்று காப்பியை குடித்துவிட்டு வந்தான். தினசரியை எடுத்து படித்தான். வயிற்றிலிருந்த கனம் மீண்டும் உடலை அயர்த்திற்று. சோம்பலும் ஞாயிற்றுக்கிழமையும் புலன்களில் புகுந்து ஓயச் செய்கின்றன. கீழே சிமெண்ட் தரையில் படுத்தான். தலையணியை வைத்து காலை நீட்டி தினசரியை எடுத்தான். வயிற்று கனம் மூளையையும் விடாமல் பிடித்து கொண்டிருக்கிறது. கண்ணை மூடினால் நன்றாக தூங்கலாம். ஓய் பாபு, ஓய் உம்மத்தானையா! மோகமுள் 3வது பாகத்தின் 2வது அத்தியாயத்தின் முதல் பகுதி முடிந்தது.